அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பௌத்த விகாரை அமைக்க தனக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என பௌத்த பிக்கு ஒருவர் தாக்கல் செய்துள்ள புகார் குறித்த செய்தி.
தமிழ் மக்களுடைய பூர்வீக பிரதேசங்களில் காணியை அபகரித்து விகாரை அமைப்பதை ஒரு காலமும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
இலங்கை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அச்சமின்றி கல்வி கற்க ஜனாதிபதி சிறிசேன வேண்டுகோள் விடுத்துள்ளது பற்றிய செய்தி. தமிழக சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதங்கள் குறித்த செய்தி தொகுப்பு.
ஓமந்தூர் எஸ்டேட்டில் கவுந்த கப்பல் போன்ற ஒரு கட்டிடத்தை எழுப்பி இந்த சட்டமன்றத்தை அங்கே கொண்டு போய் வைத்தார்களா என்பதை அவர் தெரிவிக்க வேண்டும் என்று
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் சந்தை பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 14 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 20 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அரசு தொலைக்காட்சி செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலை தேசிய ஜனநாயக போடோலாண்ட் முன்னணியினர் என்ற தீவிரவாத குழு நடத்தியுள்ளதாகவும் அதை சேர்ந்த ஒரு தீவிரவாதியை கொன்றுவிட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அஸ்ஸாமின் உள்துறை அமைச்சர் கிரண் ரிஜ்ஜு இந்த தாக்குதல் கொடூரமானது என்றும் மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம் என்றும் கூறியுள்ளார்.
Peace had actually returned to entire borderland area in Assam and Kokrajhar being the center of borderland.
Kokrajhar nagaril வன்முறை ஏற்பட்ட பகுதியை சுற்றி பாதுகாப்பு படையினர் காவல் வளையம் அமைத்துள்ளனர். போடோ இன கிளர்ச்சியாளர்கள் போடோலாண்ட் பகுதிக்கு முழு மாநில அந்தஸ்து கேட்டு வருகிறார்கள்.
பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு இந்த ஆண்டு நடைபெறும் தெரு சந்தையை ரத்து செய்வதாக பிரான்சின் வடப்பகுதி நகரான லில் அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். ருவாங் மற்றும் நீசில் நடைபெற்ற சமீபத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்துவதை அனுமதிப்பதற்கு தீவிரவாத தாக்குதல் அபாயம் அதிகமாக உள்ளது என நகர மேயர் மார்டின் ஓப்ரி கூறியிருக்கிறார்.
Le fort volume de marchandises qui rentre, le nombre de camions qui vont commencer à s'installer et des camionnettes.
இந்த தீர்மானத்தை முன்னிட்டு உள்ளூர் வர்த்தகர்களும் ஹோட்டல் உரிமையாளர்களும் கோபமாக இருப்பதாக பிபிசி செய்தியாளர் கூறியிருக்கிறார்.
ரியோ டி ஜெனிரோவில் இன்று வெள்ளிக்கிழமையன்று ஒலிம்பிக் போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படுவதற்கு முன் ஒலிம்பிக் சுடரானது ரியோ நகரின் மிகவும் பிரபலமான இடங்களை வலம் வந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் பிரேசிலிய கைப்பந்து நட்சத்திரமான இசபெல் பரோசோ சல்கடோ ரியோ நகரை பார்த்தபடி மலை உச்சியில் கைகளை ஏந்தியபடி காட்சி தரும் இயேசு கிறிஸ்து சிலையின் காலடியை நோக்கி சுடரை ஏந்தி சென்றார். மரக்கான விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள திறப்பு விழா நிகழ்ச்சிகளை மில்லியன் கணக்கான மக்கள் தொலைக்காட்சி மூலம் பார்த்து ரசிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பாலியல் ரீதியான தாக்குதலை நடத்தியதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான மொரோக்கோ ஒலிம்பிக் அணியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினரை ரியோ டி ஜெனிரோவில் உள்ள போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த புதன்கிழமையன்று ஒலிம்பிக் கிராமத்திலிருந்த 2 பெண் துப்புரவு பணியாளர்களை தாக்கியதாக ஹசன் சதா என்ற குத்துச்சண்டை வீரர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அவரை 15 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கும்படி நீதிபதி ஒருவர் உத்தரவிட்டுள்ள நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அமெரிக்க கைதிகளை விடுவித்ததில் ஈரானுக்கு பெருந்தொகை செலுத்தப்பட்ட காட்சியை ரகசிய திரைப்படம் ஒன்றில் பார்த்ததாக முன்பு தெரிவித்தது போல எந்த திரைப்படத்தையும் பார்க்கவில்லை என்று அமெரிக்க குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த திரைப்படத்தில் அவர் பார்த்ததாக பல விவரங்களை முன்னதாக வழங்கியிருந்தார். அந்த திரைப்படத்தில் பணம் எடுத்து சென்றதாக கூறப்பட்ட விமானம் உண்மையிலேயே பிணை கைதிகளை ஜெனீவாவுக்கு கொண்டு வந்த விமானம் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கர்களை விடுவிக்க ஈரானுக்கு பெருந்தொகை வழங்கப்பட்டதாக கூறப்பட்டதை அதிபர் பராக் ஒபாமாவும் வெளியுறவுச் செயலர் ஜான் கெரியும் மறுத்து.
சிரியாவின் ஆலப்போ நகரில் கிளர்ச்சியாளர் வசம் உள்ள பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் 10 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலியானவர்களில் 7 பேர் சிறுவர்கள் என பிரிட்டனில் இருந்து இயங்கும் சிரிய மனித உரிமை கண்காணிப்பகம் ஒன்று தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பௌத்த விகாரை அமைத்து வருகின்ற தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பௌத்த பிக்கு ஒருவர் காவல்துறையில் முறையிட்டிருக்கிறார். இதுகுறித்த தொகுப்புடன் மாணிக்க வாசகம்.
முல்லைத்தீவு மாவட்டம் கொக்குளாய் பிரதேசத்தில் புதிதாக பௌத்த விகாரை அமைக்கும் பணியை நிறுத்தி அங்கிருந்து வெளியேறுமாறு பௌத்த பிக்கு ஒருவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல்வாதி ஒருவர் அச்சுறுத்தியிருப்பதாக முல்லைத்தீவு காவல்துறையினரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. நாட்டின் தென்பகுதியிலிருந்து வந்து கொக்குளாய் பகுதி பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றுவதாக கூறும் ஸ்ரீ திஸ்ஸபுர குணரத்ன என்ற பௌத்த மதகுரு அவர்களே இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார்.
யுத ஹமுதாவை, நாவிக ஹமுதாவ், குவான் ஹமுதா.
இந்த பகுதியில் நிலை கொண்டுள்ள கடற்படையினர், ராணுவத்தினர் மற்றும் போலீசாரின் ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் வேண்டுகோளுக்கு அமைவாகவே இந்த விகாரையை நான் அமைத்து வருகிறேன். இதற்கான காணியை கருதுறப்பட்டு பிரதேச செயலாளர் வழங்கியிருக்கின்றார். ஆயினும் இந்த காணிக்கு உரிமையாளர் ஒருவர் இருப்பதாக தெரிவித்து டிஎன்ஏ அரசியல்வாதி ஒருவர் நான் இல்லாத வேளைகளில் வந்து அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார். இது பற்றி காவல்துறையினரிடம் முறையிட்டிருக்கின்றேன் என்றார் ஸ்ரீ திஸ்ஸபுர குணரத்னா அவர்கள். ஆனால் அந்த பௌத்த மத குருவை நேரில் காணவில்லை, அவரை அச்சுறுத்தவும் இல்லை என இந்த விடயம் குறித்து தெளிவுபடுத்திய டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார்.
திருஞான சம்பந்தர் மணிவண்ணதாஸ் என்பவருக்கு சொந்தமான அனுமதி பத்திரம் உள்ள காணியையும் இரண்டு தனியார் காணிகளையும், கொக்குளாய் வைத்தியசாலைக்கு சொந்தமான ஒரு பகுதி காணியையும், பிரதேச சபைக்கு சொந்தமான ஒரு வீதியையும் அபகரித்து அச்சுறுத்தும் வகையில் அவர் விகாரை ஒன்றை அமைத்து வருகின்றார். நிச்சயமாக அவர் அங்கு இருக்க முடியாது. தமிழ் மக்களுடைய பூர்வீக பிரதேசங்களில் காணியை அபகரித்து விகாரை அமைப்பதை ஒரு காலமும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்
என்றார் துரைராசா ரவிகரன் அவர்கள்.
மாணிக்க வாசகம். இலங்கையில் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து முஸ்லிம் சிவில் அமைப்புகள் ஜனாதிபதியை சந்தித்து உரையாடியுள்ளன. இதுபற்றி ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சில் தலைவர் என் எம் அமீன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரதான பிரச்சனைகள் பலவற்றை முஸ்லிம் அமைப்புகள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தன. கல்வி தொடர்பான முஸ்லிம்களுடைய பிரச்சினை, வடக்கிலே முஸ்லிம் மீள் குடியேற்றம் தொடர்பாக நிலவும் தாமதங்கள், அக்கறை பற்றியிலே சவுதி அரேபிய அரசு உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் கடந்த பல வருடங்களாக கையளிக்கப்படாமல் இருக்கின்ற பிரச்சினை, குறிப்பாக அண்மை காலமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் வெறுப்பு பிரச்சாரங்கள் குறித்து ஜனாதிபதியிடையே கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. பல இடங்களிலே நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல்களை நிர்மாணிக்க விடாது சில கடும்போக்கு அமைப்புகள் தெரிவித்து வருகின்ற எதிர்ப்பு காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பது பற்றியும், தம்புள்ளை, தெஹிவலை, கிராண்ட் பாஸ் போன்ற இடங்களில் உள்ள பள்ளிவாசல்களுடைய பிரச்சனையும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இது தவிர முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்குகின்ற பல்வேறு சமூக பிரச்சனைகள் ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு இந்த சந்தர்ப்பத்திலே கொண்டு வரப்பட்டது.
இந்த சந்திப்பில் மத நிந்தனைக்கு எதிரான சட்டம் பற்றி முஸ்லிம்கள் தரப்பில் ஏதாவது கருத்துக்கள் அங்கு முன்வைக்கப்பட்டதா?
உண்மையிலே மத நிந்தனை என்பதை விட சமூக ஊடகங்களிலூடாக மதங்களை எதிர்த்து நடத்தப்படுகின்ற பிரச்சாரங்களை கட்டுப்படுத்துவதன் அவசியம் பற்றி எங்களுடைய தரப்பிலே வலியுறுத்தப்பட்டது. சிங்கப்பூரிலே இருப்பது போன்று இந்த சமூக ஊடகங்களிலூடாக மதங்களை நிந்திக்கின்ற நடவடிக்கை எடுப்பது போன்று இலங்கையிலும் அவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமாயின் இந்த சமூக ஊடகங்கள் ஊடாக ஒவ்வொரு மதங்களையும் நிந்திக்கின்ற செயற்பாட்டை நிறுத்த முடியும் என்ற கருத்து எங்களுடைய தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது.
சரி, உங்களால் முன்வைக்கப்பட்ட இந்த விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி என்ன பதிலளித்தார்?
ஜனாதிபதி அவர்கள் இவை தொடர்பாக தான் ஆராய்ந்து தனது மேலதிக செயலாளர் ஒருவரை நியமித்து இந்த குறைபாடுகளை நிவர்த்திவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்கள்.
என் எம் அமீன். சமீபமாக யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் குழுக்களுக்கு இடையில் வன்முறை சம்பவங்கள் நடந்தது. அதையடுத்து தீவிர பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மாணவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது பற்றிய செய்தி குறிப்பை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகம் சம்பந்தமாக ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, சில குழுக்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் மோதல்களை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கு மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் பங்களிப்புடன் விசேட குழுவொன்றை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். எனவே யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் தடையின்றி மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன, பொய் வதந்திகளை நம்புவதை தவிர்த்து கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு மாணவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார்.
கே எஸ் உதயகுமார். இலங்கையில் தோட்ட தொழிலாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு நுவரெலியா மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த குறிப்பு குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் ஆர் உதயகுமார்.
மலையகத்தில் உள்ள பெருந்தோட்டம் ஒன்றைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மேல் நீதிமன்ற நீதிபதி லலித் எக்கநாயக்க இன்று இந்த தீர்ப்பை வழங்கினார். 2000 ஆண்டு ஜூன் மாதம் 4 தேதி ராகலை பிரதேசத்திலுள்ள தோட்டமொன்றில் பெரியசாமி சண்முகநாதன் என்ற தொழிலாளி கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இக்கொலை தொடர்பாக குறித்த 7 பேர் மீது ராகலை போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மரண தண்டனை பெற்ற 7 பேரில் 4 பேர் உடன் பிறந்த சகோதரர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஏனைய 3 பேரும் அவர்கள் இருவரது பிள்ளைகள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது. அடுத்தது தமிழக கண்ணோட்டம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழக சட்டமன்றத்தில் இன்று திமுக அதிமுக கட்சியினருக்கு இடையில் சூடான விவாதங்கள் நடைபெற்றன. குறிப்பாக புதிய சட்டமன்ற கட்டிடம் குறித்து திமுகவும் அதிமுகவும் பல கருத்துக்களை தெரிவித்தனர். இதுகுறித்த ஒரு தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கவிழ்ந்த கப்பல் போல கட்டப்பட்ட கட்டடத்திற்கு சட்டப்பேரவையை திமுக அரசு மாற்றியது ஏன் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடந்து வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று நடந்த நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கையின் மீது பேசிய திமுக உறுப்பினர் மா சுப்பிரமணியன் தன் பேச்சை துவக்கும்போது வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டப்பேரவை என்று குறிப்பிட்டார். இதற்கு பிறகு பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த அவை என்றால் இதனை அழகற்ற கட்டிடத்திற்கு மாற்றியது ஏன் என கேள்வி எழுப்பினார்.
அவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பேரவை என்பதால் தான் இதையே தூக்கி எறிந்து ஓமந்தூரார் எஸ்டேட்டில் கவுந்த கப்பல் போன்ற ஒரு கட்டிடத்தை எழுப்பி இந்த சட்டமன்றத்தை அங்கே கொண்டு போய் வைத்தார்களா என்பதை அவர் தெரிவிக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.
திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார். பிறகு பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வேலுமணி, தமிழகத்தில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் 50% இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் மதுவிலக்கு தொடர்பாக நேற்று விவாதிக்கப்பட்ட நிலையில் இன்று இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதி, மதுவிலக்கை தான் மீண்டும் அமல்படுத்திய பிறகு அதை தளர்த்தியது எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2013-14 ஆண்டில் மிடாஸ் நிறுவனத்தில் இருந்து மட்டும் 2,280 கோடி ரூபாய் அளவுக்கு மதுபானங்கள் வாங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் கருணாநிதி, அந்த ஆலை யாருக்கு சொந்தமானது என கேள்வி எழுப்பியுள்ளார்.
முரளிதரன். சென்னை முதலை பண்ணையில் இருந்து 2 முதலை குட்டிகள் குஜராத்தில் உள்ள சுந்தர்வன் வனவிலங்கு சரணாலயத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றி குஜராத் சுந்தர்வன் வனவிலங்கு சரணாலய மேலாளர் சிவகுமாருடன் தொடர்பு கொண்டு கேட்டார் தங்கவேல்.
இந்த 2 முதலைகள், அதாவது ஸ்லெண்டர் ஸ்னவுட்டட் குரோக்கடைல் அப்படின்னு சொல்றோம், இது வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு வகை. இது வந்து 6 குரோக்கடைல், அதாவது முதலைகள் வந்து மெட்ராஸ் குரோக்கடைல் பேங்க்ல வச்சிருந்தாங்க. அங்கிருந்து எங்களுக்கு 2 கிடைச்சிருக்கு. இந்த குரோக்கடைலினுடைய வரவுனால சுந்தர்வனுக்கு, சுந்தர்வனில் வந்து பெரிய விலங்குகள் எதுவும் இல்லை, இந்த முதலை தான் வந்து இங்கே உள்ளதுலேயே வந்து மிகப்பெரிய விலங்காக கருதப்படுது. ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய விலங்கு. ஸோ அதனால வந்து ஈவன் நாங்கள் சுந்தர்வன் நேச்சர் டிஸ்கவரி சென்டர் அப்படின்றது வந்து சென்டர் ஃபார் என்வரான்மெண்ட் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அங்கமாகும். ஸோ எங்களுடைய மெயின் நோக்கமே மற்றவர்களுக்கு இயற்கை சம்பந்தமான கல்வி வழங்குவது தான். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த முதலைகளுடைய வரவு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். கல்வி ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ண முடியும், எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான அட்ராக்ஷன் இந்த ஜூவை பொறுத்தவரையில்.
ஏற்கனவே வந்து இந்த இந்த பூங்காவில், வன உயிரியல் பூங்காவில் வந்து முதலைகள் இருந்தனவா, அது எந்த வகையான முதலைகள் இருந்தன, அது எந்த ஆண்டு இருந்தது, இப்போ வந்து இந்த ஆப்பிரிக்க இன முதலைகளை வந்து சென்னையிலிருந்து கொண்டு வருவதற்கு என்ன காரணம்?
இப்போது இதுக்கு முன்னாடி வந்து அதாவது இந்த சுந்தர்வன் அப்படிங்கிறது வந்து 1978 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போதிலிருந்தே எங்கள்கிட்ட வந்து முதலைகள் இருந்தது. அது வந்து மகர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மார்ஷ் குரக்கடைல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்திய வகையை சேர்ந்தது. இந்தியாவில் 3 வகையான முதலைகள் இருக்கின்றன. இதில் ஒன்று வந்து இந்த சதுப்பு நில முதலைகள் அப்படின்னு சொல்லுவோம், இதில் சால்ட் வாட்டர் குரக்கடைல். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மகர் இது சொல்கிறது. அடுத்தது வந்து கரியால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வகையானது, இதில் இந்த மக்கர்ன்றது எங்கள்கிட்ட இருந்தது. கடைசி முதலை, அதாவது அதனுடைய வயது மூப்புனால 2010 இங்கே இறந்து போனது. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட எந்த விதமான முதலையும் இல்லை. இந்தியாவில் உள்ள 3 முதலை வகைகளுமே ஷெட்யூல் 1 அப்படின்ற அழியும் நிலையில் உள்ள இனத்தை சேர்ந்த இதில் இருக்கிறதுனால அது அந்த இனத்தை வந்து நம்ம வந்து இங்கே கொண்டு வரத்துக்கு இப்போ சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அப்படின்ற எல்லா ஜூனுடைய யூனோ தே ஆர் த ஆர்கனைசிங் ஆக்சுவலி த பாடி, கண்ட்ரோலிங் பாடி. அவங்க வந்து என்ன நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வரத்துக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது செய்திகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.